வணக்கம். வினவு செய்தி அறிக்கை நாள் 7/6/2019. இன்றைய செய்தி: தமிழகத்தில் மட்டும்தானா வாரிசு அரசியல்? காங்கிரஸில் வாரிசு அரசியல் அல்லது திமுகவில் வாரிசு அரசியல் என்கின்ற குற்றச்சாட்டுகள் நமக்கு புதிதல்ல. நமது காதுகளில் வாரிசு அரசியல் என்கின்ற வார்த்தை விழுந்தவுடன் காங்கிரசு, திமுக மற்றும் சில மாநில கட்சிகளின் பெயர் மனதில் நிழலாடும். அவ்வாறு சிந்திக்க நாம் பழகியிருக்கிறோம் அல்லது பழக்கப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். உதயநிதியோ அல்லது ஓபிஆரோ அரசியல் ரீதியில் தகுதியே இல்லாதவர்கள் வாரிசுகளாக முன்னிறுத்தப்படுவதும் அவர்கள் தேர்தல் அரசியலில் வென்று அதிகாரத்துக்கு வருவதும் வெகு மக்களுக்கான ஜனநாயக வெளி மறுக்கப்படுவதை காட்டுகிறது என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் வாரிசு அரசியலே இல்லாத ஒரு கட்சி இங்கே உள்ளதா? வாரிசு அரசியலுக்கு என்னதான் காரணம்? 2016 காஞ்சன் சந்திரா எழுதிய நூல் ஒன்றில் உள்ள விவரங்களை முன்வைத்தும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கிய வேட்பாளர்களின் பின்னணியை ஆராய்ந்தும் சில விஷயங்களை முன்வைக்கிறார் பேராசிரியர் கிஸ்ரோஃப் ஜெஃப்ரால்டு. அதன்படி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களில் சுமார் 30% அரசியல் வாரிசுகள் என்பது தெரிய வந்துள்ளது. இதுவரை நடந்த தேர்தல்களிலேயே இப்போதுதான் அதிக சதவீதத்தில் அரசியல் வாரிசுகள் வெற்றி பெற்றுள்ளனர். தேசிய சராசரியான 30% விட கூடுதலாக அரசியல் வாரிசுகள் வென்றுள்ள மாநிலங்கள் இவை: ராஜஸ்தான் 32%, ஒடிசா 33%, தெலுங்கானா 35%, ஆந்திர பிரதேசம் 36%, தமிழ்நாடு 37%, கர்நாடகம் 39%, மகாராஷ்டிரம் 42%, பீகார் 43% மற்றும் பஞ்சாப் 62%. வாரிசு அரசியல் என்பது இந்தியாவின் குறிப்பிட்ட பிரதேசத்தில் நிலவும் பிரச்சினை அல்ல என்பதை இந்த புள்ளி விவரங்கள் உணர்த்துகின்றன. அடுத்து, வாரிசு அரசியல் என்றாலே வழக்கமான குற்றவாளிகளாக அறியப்பட்ட அல்லது அப்படி நமக்கு சொல்லப்பட்ட மாநில கட்சிகளை விட தேசிய கட்சிகளிலேயே அதிக வாரிசுகள் களமிறக்கப்பட்டுள்ளனர் என்கிறது இந்த ஆய்வு. பீகாரை பொறுத்தவரை தேசிய கட்சிகளில் 58%, மாநில கட்சிகளில் 14% வாரிசுகள் களமிறக்கப்பட்டுள்ளனர். பிற மாநிலங்களில் முறையே இந்த சதவீதம் எப்படி உள்ளது? ஹரியானா 50%, அதற்கெதிராக 5%, கர்நாடகம் 35%, எதிர் 13%, மகாராஷ்டிரம் 35%, எதிர் 19%, ஒடிசா 33%, எதிர் 15%, தெலுங்கானா 32%, எதிர் 22%, உத்தரப்பிரதேசம் 28%, எதிர் 18%. மாநில கட்சிகளை பொறுத்தவரை JDS 66%, சிரோன்மணி அகாலி 60%, தெலுங்கு தேசம் 52%, ராஷ்டிரிய ஜனதாதளம் 38%, பிஜு ஜனதாதளம் 38%, சமாஜ்வாதி 30% என்கின்ற அளவு வாரிசுகளுக்கு முன்னுரிமை கொடுத்துள்ளன. வாரிசு அரசியலை பொறுத்தவரை வழக்கமான குற்றவாளியான காங்கிரசு கட்சி களமிறக்கிய வாரிசுகளின் சதவீதம் 31% என்றால், காங்கிரசை வறுத்தெடுக்கும் பாஜக 22%. இத்தனைக்கும் கடந்த பாராளுமன்றத்தில் பங்கேற்ற தனது 282 உறுப்பினர்களில் 100 இம்முறை அக்கட்சி சீட்டு வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரசு கட்சியையும் இன்ன பிற மாநில கட்சிகளையும் குடும்ப கம்பேனிகள் என குற்றம் சுமத்தும் பாரதிய ஜனதா தனது வேட்பாளர்களில் 1/5 அரசியல் வாரிசுகளாக பார்த்து பார்த்து களமிறக்கி விட்டிருப்பதை பெரும்பாலான ஊடகங்கள் சுட்டிக்காட்டவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. சரி, ஏன் அரசியல் கட்சிகள் வாரிசுகளுக்கு வாய்ப்பு வழங்குகின்றன? முதலாவதாக, வாரிசு அரசியல் குறித்து பிளக்காணமைக்கும் ஓட்டுக் கட்சிகளுக்கு அரசியல் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதை விட முக்கியமானது தேர்தல் வெற்றி. இதற்கு உள்ளூர் அளவில் முகம், தெரிந்த பெயர், செலவு செய்ய தயங்காதவர்களாக இருப்பது அவசியம். அந்த வகையில் ஏற்கனவே அரசியலில் பதவிகள் பெற்ற, அதிகாரத்தை சுவைத்து புறங்கையை நக்கியவர்களே பொருத்தமானவர்களாக உள்ளனர். சாதாரண கடைமட்ட தொண்டனுக்கு ஓட்டுக்கு 1000-2000 கொடுப்பதோ, வாக்கு சாவடிகளை சுற்றி சிங்கங்களை நிறுத்தி வைப்பதோ சாத்தியமாக இல்லை. இரண்டாவதாக, அரசியல் வாரிசுகளில் பெரும்பான்மையினர் பெண்களாக இருக்கின்றனர். பீகாரில் ஊழல் மற்றும் கொலை குற்றங்களுக்காக சிறைகளில் இருக்கும் அரசியல் சேவகர்கள் தங்கள் வீட்டு பெண்களை களமிறக்கியுள்ளனர். தங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் பதவி அதிகாரத்திற்கு வரும்போது தங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்கின்ற நிலப்பிரபுத்துவ கண்ணோட்டத்திலிருந்தே இந்திய தேர்தல் அரசியலில் பெண்களுக்கு சம வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. எல்லா உயிர்களுக்குமான அரசியலை தான் முன்னெடுத்து வருவதாக சொல்லி வரும் அண்ணன் சீமான் கூட கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனது பதிலி வேட்பாளராக தன்னுடைய மனைவியையே நிறுத்தினார் என்கின்ற செய்தி இங்கே நினைவு கூறத்தக்கது. உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கென இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் அரசியல் குடும்பங்களில் இருந்து பெண் வாரிசுகள் களமிறக்கப்படுவது அதிகம் என்பதை நமது அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். இந்திய ஓட்டுக்கட்சி ஜனநாயகமே அடிப்படையில் மக்கள் மேல் ஏவிவிடப்பட்டுள்ள சர்வாதிகாரம் என்கின்ற நிலையில் அதற்குள்ளும் அதிகாரத்தில் அமர்ந்து மக்களை ஒடுக்கும் உரிமையை வாரிசுகளே வைத்துக் கொள்கின்றனர். இதில் உலகிலேயே முதலாவது பெரிய ஜனநாயகம் என்கின்ற பீற்றலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் கட்டி அழகு பார்க்கின்ற கதைதான். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் செய்திகளுக்கு உழைக்கும் மக்களின் இணைய குரலான வினவுதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.